மனிதன் எவ்விதமாக படைக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய குணங்களை கொண்டு அவன் மனிதனா இல்லையா என்பதை மனித இனம் தீர்மானிக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மனிதனாக வாழ்கின்றார்களா என்பதை அவரவருடைய குணங்களிலிருந்து நாம் அடையாளம் காண்கின்றோம். நாம் தகாத வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்கின்றோம். ஏன் குரங்கு மாதிரி ஆடுறேன்னு கேட்போம், ஏன் கழுத மாதிரி கத்துறேன்னு கேட்போம். எப்படி நாம் நம்முடைய மனிதன் என்ற அந்த அந்தஸ்திலிருந்து எப்பொழுது இந்த மாதிரியான பேச்சுக்களிலும் வார்த்தைகளிலும் நாம் ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்கின்றோம், இது எதன் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது? பெரும்பாலும் நாம் மனிதன் என்ற அந்த அந்தஸ்திலிருந்து இறங்கி மாணவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தங்களுடைய நண்பர்களை நாயே என்று அழைத்தால் நெருக்கமாக இருக்கின்றோம் என்று பொருள். தங்களுடைய நண்பர்களுக்கு பெயர்கள் இருக்கின்றன, அதை விட்டுவிட்டு நாயை பேய் என்று அழைத்துக் கொள்வது நான் நெருக்கமாக இருக்கின்றேன் என்பதற்கான அடையாளமாக அவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். மனிதன் எந்த அளவுக்கு அதனை வரவேற்கின்றான், எந்த அளவுக்கு அவர்களுக்குள் பேசிக் கொள்கின்றார்கள், அது தவறில்லை என்று நினைக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையை படைக்கப்பட்டிருக்கின்றோம், தனித்தனியான மனநிலையை கொண்டு. அந்த மனதின் நிலைப்பாடுகள் அவ்வளவுமே என் இறைவனோடு நான் இணைந்திருக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையை கொண்டதாக இருக்கின்றது. என் இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று அந்த அடிப்படையை கொண்டதாக மனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனதை கொடுத்தும் இன்னும் தன் புறமிருந்து நல்லவர்களை கொடுத்தும் நிச்சயமாக முதலில் இறைவன் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் நுழைவிக்கின்றான். நாம் பிறந்த நாள் முதலாக நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவனே கவனித்துக் கொண்டிருக்கின்றான். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதும் காற்றும் தண்ணீரும் உணவும் வெளிச்சமும் இரவும் பகலும் எதுவுமே இல்லாமல் அந்த கர்ப்பப்பையை ஒரு தனி உலகமாக அமைத்தான் ஒவ்வொரு குழந்தைக்கும். அந்த குழந்தைக்கு அதுதான் உலகம். அந்த உலகத்தில் அவனுக்கு தேவையான அவ்வளவும் அங்கு ஊட்டப்படுகின்றது. பெரும் ஞானங்கள் ஊட்டப்படுகின்றன. அந்த ஞானங்கள் நம்முடைய அறிவையும் மிஞ்சியதாக இருக்கிறது. அந்த அறிவின் மிஞ்சிய ஞானத்தை கொண்டு நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையை பெற்றோர்களுக்கும் அறிவிக்கின்றான். யார் கர்ப்பம் கொண்டிருக்கின்றார்களோ அந்த தாய்க்கும் சரி, தந்தைக்கும் சரி, இருவருக்குமே அறிவிக்கின்றான், உங்களுடைய கருவை நான் பாதுகாக்கின்றேன், அந்த கருவை உருவாக்கியனும் நான் தான், உங்களுடைய உயிரணுக்களை உருவாக்கியனும் நான் தான், உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உங்களுடைய சந்ததிகளை நான் உருவாக்குகின்றேன், நீங்கள் அவற்றை உருவாக்குபவர்கள் இல்லை, ஒரு ஆண் அணுவையோ அல்லது பெண் கருவையோ நீங்கள் உருவாக்குவதில்லை. அந்த விதைப்பையிலும் சினைப்பையிலும் ஆண்களுக்கு 14 ஆண்டுகளும் பெண்களுக்கு 12 ஆண்டுகளுமாக, அவை வெறும் வெற்று காற்றுப்பையாக கூட இல்லை, வெற்றுப்பை. அதில் உங்களை நான் சக்தி சேர்க்கையாக அமைக்கின்றேன், ஒரு உயிர் அணுவாக, பின்னர் அவற்றை இணையச் செய்கின்றேன், பாதுகாப்பாக அமையும் அந்த கர்ப்பத்தலத்தில் நான் அவர்களை அமைக்கின்றேன், பின்னர் உங்களை நான் ஒரு குழந்தையாக உருவாக்குகின்றேன். எந்த விதமான இறைவனுக்கு துணையோ உதவியோ தேவையில்லை உங்களை கருவாக உருவாக்குவதற்கும் பின்னர் வளர்ப்பதற்கும். நீங்கள் அந்த குழந்தைக்கு பாலூட்டவில்லை, அந்த குழந்தைக்கு நீங்கள் உணவளிக்கவில்லை, அதற்கு நீங்கள் புகட்டவில்லை, அதற்கு நீங்கள் சுவாசத்தை ஏற்படுத்தவில்லை, இன்னும் சுவாசமும் அங்கு இல்லை, நீங்கள் அந்த இரத்தத்தை உருவாக்கவில்லை, அங்கு நான் உருவாக்குகின்றேன். ஏதாவது ஒன்றை நீங்கள் அந்த கருவாக உருவாகுவதற்கு முன்பாக அணுக்களாக, உயிர் அணுக்களாக, அந்த அணுக்களும் ஆண் பெண் என்ற இந்த இரண்டு தன்மைகளை கொண்டதாக உருவாக்கக்கூடிய அந்த சக்தி உங்களிடம் இருக்கிறதா? 100,000 ஆண் உயிரணுக்கள் செலுத்தப்பட்ட போதிலும் அந்த கருவுக்கு தேவையான ஒரே ஒரு அணுவை நீங்கள் தேர்ந்தெடுப்பவர்களா? அந்த ஒரு முட்டைக்கு ஒரு அணு மட்டும்தான், நீங்கள் லட்சக்கணக்கில் உங்களுடைய ஆண் அணுக்களை செலுத்திய போதிலும் ஒரே ஒரு அணு மட்டும் அதனுடன் சேர வேண்டும் என்பதை நிர்ணயிப்பது யார்? அந்த அணுவை தேர்வு செய்வது யார்? பின்னர் அதனை ஒரு தசைப்பிண்டமாக்கி இரத்த கட்டியாக்கி பின்னர் அதனை உரு அடைந்ததும் உரு இல்லாததுமான ஒரு தசைப்பிண்டமாக ஆக்கி பின்னர் அதுக்கு உருவத்தையும் அமைத்து உள்ளுறுப்புகளையும் அமைத்து ஒரு குழந்தையாக உருவாக்கி பின்னர் உங்களிடம் ஒப்படைக்கின்றானே அந்த இறைவனை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய தம்பதியர்களாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நன்றியோடு நினைவு கூற வேண்டும். அந்த கரு வளர்ந்து வருவதை பார்க்கும் பொழுது அந்த நன்றி உணர்வை இறைவன் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கின்றான். அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா என்பதையும் கவனிக்கின்றான். நீங்கள் பயபக்தியோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் உயிரை படைப்பவர்களில்லை, நான் உயிரை படைக்கின்றேன் ஒரு அணுவாக, பின்னர் அந்த அணுவை இன்னொரு அணுவோடு சேர்க்கின்றேன், அந்த ஜோடியோடு சேர்த்த பிறகு அதனை நான் ஒரு கருவாக பிறகு குழந்தையாக உருவாக்குகின்றேன். அதற்கு புகட்டுதலும் குடிப்பாட்டுதலும் உணவளிப்பதும் அதற்கு சுவாசம் அளிப்பதும் இரத்த ஓட்டத்தை நடத்துவதும் நீங்கள் அல்ல. அவற்றிற்கு அழகான தோடை போர்த்தி ஒரு குழந்தையாக உங்கள் கையில் ஒப்படைக்கின்றேன். இனி என்னை தவிர உங்களுக்கு வேறு உதவியோ பாதுகாப்பலனோ தேவையில்லை. நான் உங்களுக்காக பாலை கொண்டு வருகின்றேன், உங்களுக்காக உங்கள் குழந்தைகளுக்கு உணவூட்டுகின்றேன், அந்த பசியை ஏற்படுத்துகின்றேன். அந்த குழந்தைக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அலாரம் மாதிரி பசி ஏற்படுகின்றது. உங்களுக்கு நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றேன். ஒவ்வொன்றும் என்னுடைய அனுமதியின் பிரகாரம் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த குழந்தைக்கு தூக்கத்தையும் கொடுக்கின்றேன், அந்த குழந்தைக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஆக்கியிருக்கின்றேன். உங்களுக்கும் அந்த குழந்தைக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் எந்த கவலையும் இன்றி பால் சுரக்கிறது. அந்த பாலை நீங்கள் வாங்குபவர்கள் இல்லை, அப்படியே நீங்கள் வாங்கினாலும் அது அந்த குழந்தைக்கு உதவாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே இறைவன் தன்னுடைய ஆளுமையை போதிக்கின்றான். ஆனால் பெரும்பாலும் நான் கருவுற்றேன் என்று எப்பொழுது மகிழ்ச்சி அடைகின்றோமோ அங்கு நம்முடைய தீமைகள் ஆரம்பிக்கின்றன. அதனை வெளியில் சொல்வதற்கோ அதை கொண்டு வெளியில் நீங்கள் உங்களை பாராட்டிக் கொள்வதற்கோ எந்த விதத்திலும் உங்களுக்கு அனுமதி இல்லை. காரணம், பயபக்தியோடு அந்த கருவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அந்த பயபக்தியை நானே போதிக்கின்றேன். அந்த குழந்தை நல்ல முறையில் உங்களுக்காக பிரசவமாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தையும் நான் கொடுக்கின்றேன். ஆனால் அதே நேரம் பிரசவத்தை டாக்டர்கள் கவனித்துக் கொள்வார்கள். என்னுடைய பிரசவம் அறுத்து எடுக்கப்பட்டுவிடும், அது எனக்கு சுகமானது, நான் பெற்றுக்கொள்வதை விட. இங்கு கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நாம் நன்றி கெட்டு திசை மாறுகின்றோம். கர்ப்பம் உருவாவதற்கு முன்பாக கர்ப்பம் உருவாக வேண்டுமே, தங்கிவிட வேண்டுமே என்று பயப்படுகின்றோம். பின்னர் அது தங்கிய பிறகு நான் கருவுற்றேன் என்று பெருமைப்படுகின்றேன். நிச்சயமாக நான் பெருமைப்படுவதற்கோ பாராட்டப்படுவதற்கோ அதற்காக விழாக்கள் நடத்துவதற்கோ எந்த விதமான வழியையும் இறைவன் உங்களுடைய மனதில் ஏற்படுத்தவில்லை. பயபக்தியை தவிர நீ கொடுத்த இந்த கருவை நீ பாதுகாத்துக்கொள் இறைவனே என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நாம் வளர்க்க வேண்டும். பின்னர் அதனை நீயே பிரசவிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயாக இறைவனே, சுகமான பிரசவமாக அமைய வேண்டும் என்று அந்த பிரார்த்தனையையும் பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த பயம் இருக்கின்றது. நல்ல முறையில் பிரசவம் நடக்க வேண்டும் என்ற அந்த பயம் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்படுகின்றது. அது இறைவனுடைய உணர்வு, அவனுடைய பேச்சு நம்முடைய மனதில் அறிவிக்கப்படுகின்றது. நம்முடைய உள்ளத்திலிருந்து சிறப்பாக அமைய வேண்டுமே. எந்த விதமான உடல் ஊனமோ உள்ளத்தின் ஊனமோ மனதின் ஊனமோ இல்லாமல் சராசரி குழந்தையாக இல்லாமல் அந்த குழந்தை சமுதாயத்திற்கு ஒரு நற்செய்தியாக நீ அறிவிப்பாயிருக்கிறவனே என்று நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன் குழந்தை சிறப்பாக வளர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அந்த சிறப்பு தன்மை ஒவ்வொருவருக்கும் தனித்தனி இறைவன் அமைத்திருக்கின்றான் என்பதை நாம் அறிய வேண்டும். எல்லோரும் ஒரே மாதிரி அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கின்றது. நல்ல குணங்கள் இருக்கின்றன, கெட்ட குணங்களும் இருக்கின்றன. கெட்ட குணங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த கெட்ட குணங்கள் நற்குணத்திற்கு பதிலாக மாற்றப்பட்டிருக்கின்றன. எதில் எனக்கு ஒரு கெட்ட குணம் இருக்கின்றதோ மிஞ்சி இருக்கின்றதோ அது அதற்கு நேர் இணையான அழகான ஒரு எண்ணம் கெட்ட எண்ணமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த கெட்ட எண்ணத்தை நீங்கள் நல்ல எண்ணமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனுடைய அனுமதியை கொண்டு பயபக்தியோடு வாழ்ந்து வாருங்கள். கெட்டது கேடுதான் என்பதை, நன்மையானவை அனைத்தும் எனக்கு உறுதியாக வாழ்க்கையை சீராக அமைக்கக்கூடியவை மற்ற மக்களுக்கு முன் உதாரணமாக அமைக்கக்கூடியவை. அப்படிப்பட்ட சீரம் சிறப்புமிக்க வாழ்க்கையில் நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதை ஒவ்வொரு மனித உள்ளமும் உணர வேண்டும். அதனை நிர்வகிக்கும் திறன் இறைவனிடம் இருக்கின்ற திறன் உங்களிடமில்லை. நன்மைகள் அனைத்திற்கும் அவனிடம் பொறுப்பேற்படுத்துங்கள். அவிதமாயின் நிச்சயமாக நாம் உலகத்தில் தனித்தனிய முறையே சிறந்த மனிதர்களாக நம்மை அவன் உருவாக்குகின்றான். ஒவ்வொருவருக்கும் மனதில் ஒரு குணம் இருக்கின்றது. அந்த குணத்திலும் அளவீடுகள் இருக்கின்றன. அந்த குணத்திலும் குணங்கள் சேரக்கூடிய அந்த எண்ணிக்கைகள் உள்ளன. எண்ணிக்கையில் இறங்காத நற்குணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை படைக்கப்படுகின்றது. தன்னிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணத்தை பார்க்கட்டும், அந்த கெட்ட குணத்தில் நன்மையான குணமாக அமைக்கப்பட்டதை நான் மாற்றிக்கொண்டேன் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். உலகத்தினுடைய போக்கின்படி நான் மாற்றிக்கொண்டேன். நீங்கள் உண்மையை கொண்டு வாழ வேண்டும் என்று அந்த குணம் அறிவிக்கின்றது. இறைவனிடமிருந்து ஒரு அறிவிப்பு வருகின்றது. உண்மையை கொண்டு வாழ முடியாது என்பது மனிதர்கள் அறிவிக்கக்கூடிய கல்வி அறிவு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஞானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது இறைவன் அறிவிக்கூடிய அறிவு. ஒவ்வொருடைய குணமும் வித்தியாசமானது. அந்த குணத்திற்கு தகுந்தவாறு நன்மையான குணங்களுக்கு நற்செய்திகள் அவர்களுக்கு ஞானங்களாக போதிக்கப்படுகின்றன. அதில் உண்மை வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக இறைவன் அறிவிப்பான். அந்த கர்ப்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வளர்ந்து வரும்பொழுது உங்களுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் பல துன்பங்கள் இருக்கின்றன. இதனையும் இறைவன் அறிவிக்கின்றான். எப்பொழுது என்னுடைய குணங்கள் உங்களுக்கு மாற்றலாக இருக்கின்றதோ அந்த குணங்களில் வாழ்கின்றீர்களோ பிரதானமாக அதனுடைய தீமைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதற்கு முன்பாக ஒரு சொற்பகாலம் உங்களுக்காக என் புறமிருந்து அறிவிக்கப்படுகின்றது. ஒரு அழகான வாழ்க்கை. முதலில் இறைவன் தன் அருளை கொண்டு உங்களை வாழ வைக்கின்றான். அந்த அருளில் நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய கைகளும் உங்களுடைய கால்களும் இயங்குகின்றன. ஞானங்களின் அடிப்படையில், அந்த குணத்தின் அடிப்படையில், சுகமான அந்த உண்மையான குணத்தின் அடிப்படையில், அந்த முகதாட்சண்யத்தின் அடிப்படையில், அந்த உள்ளத்தின் அழகான குணம் உங்களுடைய முகத்தில் பிரதிபலிப்புகளாக இருக்கும் பொழுது மனிதர்கள் ஒவ்வொருவரும் உங்களை விரும்புவார்கள். குழந்தையின் முகத்தை போன்று நியாயமும் உண்மையும் கொண்டு என் மனதில் என் இறைவனுடைய உதவியை நான் நாடும் பொழுது உங்களுடைய முகத்தின் வசீகரம் அவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதை வசீகரம் என்று சொல்வதை காட்டிலும் முகத்தின் ராசி அப்படி இருக்கின்றது. முகராசி என்பது இறைவன் கொடுக்கக்கூடிய உள்ளத்தினுடைய சுகம், அழகு அந்த முகத்தில் பிரதிபலிக்கின்றது. அகத்தின் அழகு. உங்களுடைய கெட்ட குணங்களை கொஞ்சம் பாருங்கள். பெரும்பாலும் இருக்கக்கூடிய கெட்ட குணம் பொறாமை. என்னை விட அவன் மிகைத்திருக்கின்றான் என்று தன்னை விட்டுவிட்டு அவர்களை நோக்கக்கூடிய அந்த பார்வை மிக கெட்ட பார்வை. அங்கிருந்து நம்முடைய துஷ்ட சகனம் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு என்ன குறை வைத்தேன் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்றீர்கள். உங்களுக்கு என்ன மனநலக்குறைவோ அல்லது உடல்நலக்குறைவோ அல்லது உங்களுடைய உணவாதார குறைவு என்ன இருக்கின்றது, ஏன் அவர்களை பார்த்து அந்த மாதிரி வாழ்க்கை என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். மனதின் சுகத்தை விரும்பக்கூடியவர்கள் உடலின் சுகத்தை விரும்ப மாட்டார்கள். மனதின் சுகத்தில் வாழ்பவர்கள் உடலின் சுகத்தோடு இணைந்து வாழ்வார்கள். அந்த சுகத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் அவர்கள் வாழ மாட்டார்கள். எது அனுமதிக்கப்பட்டதோ அளவீட்டின்படி, அந்த அளவீட்டின்படி அவர்கள் வாழ்வார்கள். அளவு எடையை மீறாததன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை சீராக அமைகிறது. மற்றவர்கள் பகட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அளவு எடை தெரியாமல் அந்த பகட்டை பார்த்து இந்த மாதிரியான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். உள்ளத்தின் சுகத்தை நீங்கள் நாடவில்லை. உள்ளம் சுகம் கெட்டுவிட்டால் எவ்வளவு பகட்டும், எவ்வளவு ஆடம்பரமும் இருந்தாலும், எவ்வளவு செல்வ செழிப்போடுகள் இருந்தாலும், எவ்வளவு மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வாழ விரும்ப மாட்டீர்கள். உங்களுடைய உயிரை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள். தற்கொலைகள் நடக்கின்றன சுகமான நிலையின் போது, இவ்வளவு நிகழ்கின்றன. நீங்கள் விரும்பக்கூடிய அவ்வளவு பணத்தையும் கொண்டும், அவ்வளவு செல்வத்தை கொண்டும், அவ்வளவு மக்களை கொண்டும் வாழ முடியவில்லை. காரணம், மனம் கெட்டுவிட்டது. உங்களுடைய மனதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய அனுமதியை கொண்டு மட்டுமே அது முடியும். நன்மையான குணங்களில் எந்த ஒன்றில் வாழ்ந்தாலும் அதற்குரிய ஒரு முகராசி உங்களுக்கு உண்டு. அது உங்களை வாழ வைக்கின்றது. உங்களுடைய தூய்மையும் உங்களுடைய உண்மையும் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் உண்மையான குணங்களும் நன்மையாக அவர்களுக்கு நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கெட்ட குணங்களும் அதனுடன் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஒரே ஒரு காரியம் செய்கின்றேன், அந்த காரியத்தில் நன்மையும் தீமையும் உண்டு. நான் இப்படி உங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதனை நான் உணர்ந்த நிலையில் பேசும்பொழுது அதற்குரிய தன்மை வேறு. அதை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் பேசும் பொழுது அந்த உணர்வு இன்னும் சுத்தமானது, சுகமானது. உணர்விலிருந்து பேச்சு வரும். அப்படி இல்லாத போது நன்மையைத்தானே பேச வேண்டியிருக்கின்றது என்று நான் வாழாத ஒரு வாழ்க்கையை, உணராத ஒரு வாழ்க்கையை தத்துவங்களாக பேசும் பொழுது அது மனிதர்களுக்கு கேடாக அமைகிறது. பெரும்பாலும் மனிதர்கள் தத்துவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தத்துவம் பாடல்களாகவும் மாறிவிடுகின்றது, பேச்சுக்களாகவும் இல்லை, அதில் உணர்வும் கிடையாது. அதில் மாயா ஜலங்கள் சேர்க்கப்படுகின்றன, இசையும் சேர்க்கப்படுகின்றது, இன்னும் வார்த்தைகளும் கோர்க்கப்படுகின்றது. அதனுடைய வார்த்தை அடகுகளுக்காக வார்த்தைகளுடைய நயத்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம், சத்தங்களை உயர்த்தி கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஏதோ தான் அழகான வார்த்தைகளை உறுதிப்பட பேசுவது போல் மற்றவர்கள் எண்ணிக்கொண்டு அவர்கள் ஏதோ பேசுகிறார் என்று அவர்கள் அறிய வேண்டுமே தவிர மற்றபடி என்ன பேசுகிறார் என்பது புரியாது. அப்பொழுதும் நன்மையை பேசினாலும் அதில் உண்மை இல்லை, அதில் தீமையும் உண்டு. யாரோரும் பேசும்பொழுது செய்ததை கொண்டு பேச வேண்டுமா, செய்யாதை கொண்டு பேச வேண்டுமா? நம் மனம் அறிவிக்கின்றது, ஊருக்கு உபதேசம் செய்யாதீர்கள், நீ முதல்ல ஒழுங்கான் பாரு. யாருமே கேட்டுருவாங்க, சாதாரணமாக கேட்டுருவாங்க. ஒழுங்காக வாழ்றது கிடையாது, பேசுவது மட்டும் எப்படி பேசலாம்பான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு உண்மையும் பல விதங்களில் பல தரங்களில் நமக்கு உண்மையை கொண்டு பரிபூர்ணமாக 100% அறிவிக்கப்படுகின்றது தவறு என்று சரியது என்பதை அதை தெரிந்து கொண்ட நிலையில்தான் நாம் மெருகின்றோம். தவறாக தெரிந்திருந்தும் ஊர் உலக வகையில் அப்படிதானே இருக்குது, நம்ம பின்பற்றினால் என்ன என்ற அடிப்படையில் நாம் சென்றுவிடுகின்றோம். இது தவறு இல்லை, எல்லாரும் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, நம்ம மட்டும் தனியாக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறோமே. இதில் நமக்கு என்ன இருக்க போகுது? நம்மளும் ஜாலியாக வாழலாம். உலகத்தின் அடிப்படையில், உடல் பொருள் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கை ஜாலியாக வாழலாம். இறைவனோ மன அமைதியோடு வாழ வேண்டும், மன நிறைவோடு வாழ வேண்டும். உங்களுடைய சந்தோஷங்கள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக அமைதி அங்கு நிலவ வேண்டும். என்றென்றும் அந்த அமைதி நிலவ வேண்டும். சந்தோஷத்திற்கும் அமைதிக்கும் இடையே சந்தோஷம் ஒரு சிறு அற்பமான சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது, சொற்ப நேரத்திற்கு. அமைதி என்பது எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யார் வீட்டிலும் என்ன நிகழ்வு நிகழ்ந்தாலும் அந்த அமைதி அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அந்த முகதாட்சி அணித்துக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். எவ்வளவுதான் நீங்கள் உலகத்தினுடைய செல்வங்களும் மக்களும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது உங்கள் மனநிலைக்கு ஆகாது. இறைவன் ஒருவன் உங்களுடன் இருக்கின்றான் என்பதை பார்க்க வேண்டும். அந்த இறைவன் உருவமாக அல்ல, அவனுடைய குணங்களாக. அவன் தன் புலமிருந்து உங்களுக்கு அன்பையும் கொடுக்கின்றான், மன்னிப்பையும் கொடுக்கின்றான். தன் புலமிருந்து உங்களுக்கு ஆறுதலையும் கொடுக்கின்றான். தன் புலமிருந்து உங்களுக்கு அழகையும் கொடுக்கின்றான், மனநிலையின் அழகு, அமைதி. இதற்கெல்லாம் உங்களிடம் எந்த குடியும் கேட்கவில்லை. ஆனால் மனிதர்களிடம் வெறும் ஆடம்பரம் இருக்கின்றது, வெளிப்பகட்டு இருக்கின்றது, வெளிப்படையான கவர்ச்சி இருக்கின்றது, பொய்களும் இருக்கின்றன, நயவஞ்சகமும் துரோகமும் இருக்கின்றது. உள்ளத்தில் சுத்தமில்லை, அமைதி இல்லை, வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்பிக்கை கொண்ட மக்கள் உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். அங்கு உங்களுடைய நற்குணங்களாக என்ன இருக்கின்றதோ அதனை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த கவனிப்பில் உங்களுடைய குணங்கள் எவ்வளவு விதமாக மாற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பாருங்கள். இறைவனுடைய உதவி வேண்டுமென்றால் அவனுடைய குணங்களோடு நீங்கள் வாழ்ந்தால் அவனோடு இணைந்து வாழ முடியும். அவ்விதமாக இல்லை என்றால் நீங்கள் துஷ்ட சக்திகளோடு, கெட்ட சக்திகளோடு, மனிதர்களோடு மனிதர்களாக வாழ வேண்டியிருக்கும். இறைவன் உங்களை பற்றி அறிவிப்பதெல்லாம் உங்களுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த முகராசியோடு நீங்கள் வாடுங்கள். முகக்கோடுகளை கொண்டு உங்கள் பண்புகள் என்ன என்பதையும், குணங்கள் என்ன என்பதையும், கேடுகள் என்ன என்பதையும் நிச்சயமாக நான் மற்ற மனிதர்களுக்கு அறிவிப்பேன். அவர்கள் உங்களை காட்டிலும் தூய்மையாக இருந்தால், அவர்களையும் உங்களைப் போன்றே இருந்தால் நிச்சயமாக உங்களை பற்றி அறிவிக்கப் போவதில்லை. காரணம் இனம் இனத்தோடு சேர்கின்றது. இதனையும் நான் உங்களுக்காக அறிவிக்கின்றேன். இறைவன் கூறக்கூடிய வாக்குகள் இது. எவ்வளவு நீங்கள் இறைவனுக்காக தூய்மையாக இருக்கின்றீர்களோ அந்த தூய்மையை கொண்டு நீங்கள் நல்லது எது கெட்டது என்று பிரித்தறிகின்றீர்கள். நன்மையையும் தீமையையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உரியதாக எடுத்துக்கொண்டீர்கள். நல்ல குணங்களோடு கெட்ட குணங்களை சேர்த்துவிட்டு அதன் காரணமாக மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் தத்துவங்களாக ஆக்கிக் கொண்டு நன்மைகளும் தீமைகளும் மாறி மாறித்தான் வரும், இன்ப துன்பங்களும் மாறி மாறித்தான் வரும் என்று தங்களுக்கு கேடாக பலவிதமான சூழ்நிலைகளில் தங்களை மாய்த்துக் கொள்கின்றீர்கள். நன்மையும் தீமையும் கலந்து வாழ்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டாம், கெட்ட குணங்கள் என்ன என்பதை பாருங்கள். மற்றவங்க உங்களை கண்டிப்பாக திட்டுவாங்க, பல்வேறு சமயங்களும் திட்டுவாங்க இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை. ஏன் இப்படி திட்டாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்க வேண்டியவன், எப்படி மாறி இருக்கிறேன். உங்களுடைய குணங்கள் எவ்வளவு கேடு இருக்கிறதோ அந்த கேடுகள் நாம் கற்பிக்கப்பட்டோ அல்லது அதனை நாம வரவேற்றுக் கொண்டோ நன்மைகளுக்கு பதிலாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். அந்த உடல் சுகங்களில் வாழ ஆரம்பிக்கின்றோம், மனசுகத்தை விட்டுவிட்டோம். நீங்கள் அனைவரும் சுகமாக இருக்கும் பொழுது என் மனம் சுகமாக இருக்கும், நீங்கள் கஷ்டப்படும் பொழுது என் மனம் கஷ்டப்பட வேண்டும். இது இயற்கை நியதி. அவன் கேடு கெட்டா என்னன்னு சொல்லிட்டு மனசு இருந்ததுன்னு சொன்னால் நாம் கிடப்போவது உறுதி. நம்முடைய அந்த நிலைக்கு யாரும் பரிதாபப்படவும் மாட்டார்கள். இப்பொழுதும் அப்படித்தான், பக்கத்து வீட்டில் என்ன இருந்தால் நமக்கு அதை பற்றி கவலை இருக்காது. டிவியில் பார்க்குறோம், அவ்வளவு கெட்ட நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, அதை ருசியோடு பார்த்து கொண்டிருப்போமே தவிர அதனை இப்படி நடக்கின்றதே ஒரு என்ற ஒரு ஆதங்கத்தோடு பார்க்க மாட்டோம். என் குணக்கேடுகள் எனக்கு தெரிய வேண்டும். ஒரு தவறான நிகழ்ச்சி நடக்கும்பொழுது நிகழக்கூடாது என்ற எண்ணம் எப்படி இருக்கின்றதோ இதை ஒன்று உதவி அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அந்த நிலைக்கு அவருடைய குடும்பம் ஆளாக்கப்படாது, ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும். கடவரங்களும் கழகங்களும் திருடுகளும் கொள்ளைகளும் அடிதடிகளும் இந்த டிவியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவையும் பார்க்கும்பொழுது வெறுக்க வேண்டும். பார்க்க மாட்டேன் என்று அந்த நிகழ்ச்சிகளை பார்க்க மனம் தாங்காது என்ற அந்த குணம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடமிருந்துள்ள பாதுகாப்பும் மதிப்பும் மரியாதை மிக்க வாழ்க்கையை சமுதாயத்திலும் அவர்களுக்காக ஏற்படுத்துவாங்க. துன்பமான நிகழ்ச்சிகள் எதை பார்த்தாலும் இங்கு துன்பமாக நாம் உணர வேண்டும், இது நடக்கக்கூடாது என்று உணர வேண்டும், சகிக்க முடியாமல் அதனை விட்டு நாம் திரும்பிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் யார் ருசித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மீது கேடு சுழன்று கொண்டிருக்கின்றது, மிகப்பெரும் கேடு சுழன்று கொண்டிருக்கின்றது. யாரொருவருக்கு கஷ்டங்கள் நிகழும் பொழுது பார்க்கின்றார்களோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு மனதில் தாங்கள் மனத்தாங்கள் இல்லாமல் இருக்கின்றார்களோ ருசித்தும் பார்க்கின்றார்களோ அவர்களுடைய நாளைய வாழ்க்கை மிக மிக கெட்டது என்பதை எந்தவித சந்தேகத்திற்கும் இடம் நம்ம அறிந்து கொள்ளுங்கள். பொய் பேசும் பொழுது மக்கள் நம்புகின்றார்கள். பெரும்பாலும் அரசியல்வாதிகள் பொய் பேசுகின்றார்கள். நிகழ்ச்சிகளை நிகழ்த்தும் பொழுது டிவி நிகழ்ச்சி நிகழ்த்தும் பொழுது அவ்வளவும் பொய்யும் சித்தரிக்கப்பட்டவையும் கற்பனையும் நடிப்பும் இருக்கின்றன. இது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஆகாது. உண்மையை கொண்டு வாழ வேண்டும். நடிப்பை கொண்டோ பொய்யை கொண்டோ சித்தரிக்கப்பட்டவைகளை கொண்டோ கதைகளை கொண்டோ நாம் வாழக்கூடாது, சத்தியத்தை கொண்டு வாழ வேண்டும். அவிதமாக இருக்கும்போது ஒரு 3 மணி நேரம் ஒரு சினிமா பார்ப்பதையும் அது 3 மணி நேரம் நடக்கக்கூடிய அந்த டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பதும் அவ்வளவும் கற்பனையும் சித்தரிக்கப்பட்டவையும் நடிப்பும் நாடகமும் தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த கூத்தை நாம் ரசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய கேலி கூத்தாக மாறப்போகிறது என்பதை நாம் இன்று பயப்பட வேண்டும். நம்பிக்கை கொள்ளும் மக்கள் தன் இருதயத்தில் இருக்கக்கூடிய குணம் கெட்டுவிடக்கூடாதே என்பது மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். தனித்தனியே முறையே ஒவ்வொருவருக்கும் குணங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குணக்கேடுகளை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள் போதும். புதிதாக எந்த குணத்தையும் உங்களுக்கு அவன் அறிவிக்கவில்லை. உங்களுடைய குணக்கேடுகளிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த கெட்டது என்று இருக்குதோ நானும் அறிய முடியவில்லை, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த மாதிரி உளவு மோசமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், இந்த குணம் வேண்டாம் என்று கூறுகின்றார்கள். நம் குழந்தைகளை வளர்க்கும் போது கூட கூடுவோம் இந்த குணம் கூடாது என்று கூறுவோம், ஆனால் அதே குணம் நம்மிடம் இருக்கிறது, நம்மை பார்த்துத்தான் இந்த குழந்தை வளர்க்கிறது என்பதை அறிய தவறிடுகின்றோம். யாரோ குழந்தையை வளர்க்கும் பொழுது அடிக்கின்றார்களோ குழந்தைகளை திட்டுகின்றார்களோ ஏசுகின்றார்களோ முதலில் தங்களை திருத்திக் கொள்ளட்டும். உங்களை பார்த்து வளர்றதான் அந்த குழந்தையை தவிர மற்றபடி தனியாக ஒரு சூழ்நிலையில் வளர்வதில்லை. எந்த குழந்தை கெட்டு வளர்கிறதோ அந்த குழந்தையை கெட்டு வளர்வதற்கு முக்கிய காரணம் அந்த குடும்பத்தின் சூழ்நிலை, அந்த தாய் தகப்பனின் சூழ்நிலை. தங்களுடைய குணக்கேடுகளிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளவில்லை, ஆனால் தன்னுடைய குழந்தையை நல்லபடியாக வளர்க்கும் என்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது, அது உண்மைதான். ஆனால் செய்யாததை கொண்டு சொல்லும் பொழுது எவருக்கும் அது பிரயோஜனப்படாது, உங்கள் குழந்தைகள் உட்பட பிரயோஜனப்படாது. முதலில் நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். என் குழந்தையிடம் ஒரு தவறை பார்க்கின்றீர்கள் என்றால் அந்த தவறு எல்லாம் இருக்கின்றது என்று அறிய வேண்டும். குழந்தையை வளர்க்கும் முறை தான் திருந்த வேண்டும். அதற்கு பிறகுதான் தான் தகப்பனோ தாயோ ஆக வேண்டிய அந்த தகுதிக்கு நாம் உயர்கின்றோம் என்பதை அறிய வேண்டும். எனக்கு நான் வயசுக்கு வந்துட்டேன், எனக்கு ஆண் உணர்வு இருக்கிறது, பால் உணர்வு இருக்கிறது, எனவே நான் திருமணத்துக்கு தயாராகிவிட்டேன், எனக்கு பணமும் இருக்கின்றது, வாழ்ந்துவிடுவேன் என்று எண்ணுகின்றீர்களே, மிகவும் தவறானது. முகதாட்சியனை வேண்டும், முகராசி வேண்டும். அந்த முகதாட்சியனையும் முகராசியும் உங்கள் குழந்தைகள் பார்க்க வேண்டும். கை குழந்தைகள் இருக்கும்போது பார்க்க வேண்டும். அந்த முகராசி என்பது அந்த குணங்கள் அந்த குழந்தைகளுக்கு செல்கின்றன பார்க்கும் பார்வையில். குழந்தைகளை பேறு பெறுவதிலும் நிகழும் நிகழ்ச்சிகளை பார்ப்பதில்லை, அதை பெற்றெடுக்கும் பொழுதும் நன்றி இல்லை, பெற்ற பிறகும் தான் தான் வளர்க்க வேண்டும் என்ற திமிர் வந்து விடுகின்றது. ஒன்றும் தெரியாத நிலையில் குழந்தைக்கு பசி ஏற்படுகிறதா, வேறு எதுவும் இருக்கின்றதா, எதற்காக அடிக்கிறது என்று தெரியாமல் எதுக்கெடுத்தாலும் பால் கொடுக்கின்றோமே, இது தவறானது. ஒரு குழந்தைக்கு பசிக்கவும் செய்யும், தாகமும் எடுக்கும். பசிக்கு உணவு அதாவது பால், தாகத்திற்கு தண்ணீர், எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று தெரியாது. அது பசி கடிகிறதா தாகத்தில் கடிகிறதா தெரியாது. அங்கும் இறைவன் உங்களை காப்பாற்றுகின்றான். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு தன்னிடம் எதுவும் இல்லை என்பதை நம்ப வேண்டும். இறைவன் எனக்கு பாதுகாப்பு தந்தால் தேவை, எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்பதை நம்ப வேண்டும். அவன் எனக்கு வழிகாட்டினால் தேவை, எனக்கு எந்த வழியும் இல்லை என்று நம்ப வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால் உங்களுக்கு பயபக்தி நிலைத்திருக்கும். என் இறைவனே என்று ஒவ்வொரு மூச்சிலும் உள்ளுக்குள் அவனுக்கு பயந்து நீங்கள் வாழ்வீர்கள். அவனுக்கு பணிந்து வாழும் காலமெல்லாம் உங்களுடைய ஒவ்வொரு கெட்ட குணமும் நல்ல குணமாக மாறிக்கொண்டிருக்கும். அந்த நல்ல குணத்திற்கு கைராசியும் உண்டு, மகராசியும் உண்டு. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், உங்கள் பார்வையெல்லாம் தொடங்கும், உங்களுடைய பேச்சுகளின் நாணயம் இருக்கும், அழகு இருக்கும், நன்மை இருக்கும். அந்த நன்மைகள் பிறருடைய மனதில் பதியும். அந்த மனம் பதியும் பொழுது அது இயற்கையான குணமாக மாறும். உங்களிடமிருந்து குணங்களை நீங்கள் கொடுக்கின்றீர்கள், பேச்சுக்களை அல்ல. செத்து ஜடமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல. நான் செய்யாததை கொண்டு கூறும்போது அந்த வார்த்தைகள் எவ்வளவு சிறப்பான வார்த்தையாக இருந்தாலும் சரி, அதற்கு உயிர் இல்லை. வாழ்ந்ததிலிருந்து கூறும் பொழுது அதற்கு உயிர் இருக்கிறது, மனதில் பதியும். எண்ணங்களின் மீது சத்தியமாக அது நிகழ்த்தக்கூடிய பேராற்றல் உங்களுக்கு தெரியாது, ஆனால் இறைவன் படுத்திலிருந்து அது நிகழக்கூடியதாக இருக்கின்றது. நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியான முகபாவனைகளை கொண்டிருக்கின்றீர்கள். அந்த முகபாவனைகள் ஒவ்வொன்றும் முகத்தின் ராசியாக இருக்க வேண்டும். அகத்திலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தூய்மையான வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உங்களை ரெண்டும் சமர்ப்பியுங்கள். காசு பணம் பார்க்கறது மட்டும்தான் எனக்கு முக்கியம் சொல்லும்போது முகத்தின் அகோர குணம் உங்களை பாதுகாக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். கடுமையாக வைத்துக்கொண்டு பணம் தான் முக்கியம் என்று நான் எண்ணும் பொழுது அந்த அகோர குணம் என்னை பாதுகாக்கும். அந்த பணத்தில் நான் வாழ்வேன் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒருபோதும் கிடையாது. நம்பிக்கை கொண்டவர்கள் நாணயத்தை முதலில் கைகொள்ள வேண்டும். நாணயத்தை பார்ப்பது மட்டும் கூடாது. காசு பணம் நாணயம் பார்க்காதீர்கள். நாணயத்தை கொண்டு உண்மையாக இருங்கள். உங்களுடைய முகராசி உங்களுக்கு அவ்வளவு கொண்டு வரும், உங்களை தேடி கொண்டு வரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய குணங்களில் நீங்கள் வாடும் பொழுது நீங்கள் தொடக்கூடிய ஒவ்வொன்றிலும் உயிர் சக்தி இருக்கின்றது, வெறும் ஜடமாக இருக்காது. அந்த உயிரோட்டத்தை மக்கள் கவனிப்பார்கள். அந்த கவனத்தில் உங்களுடைய கவனம் சிதறிட வேண்டாம். எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற அந்த எண்ணம் வேண்டும். பெருமையை கொண்டுவிட வேண்டாம். பெருமையை விரும்பக்கூடியவர்கள் இறைவனுக்கு மட்டுமே தான் அனைத்து பெருந்தன்மையும் என்பதை மறந்துவிட்டு அந்த பெருந்தன்மைக்கு பதிலாக தன்னை நிலைப்படுத்தி கொண்டு தான் புகழப்பட வேண்டும் என்று விரும்பும் பொழுது பெருமை கொண்ட மனிதர்களாக ஆகின்றார்கள். பெருமை எவ்வளவு கிடைக்கின்றதோ அந்த அளவுக்கு நான் பணிவை மேற்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை நாளைக்கு இருக்கும் நிலையை விட உயர்ந்து விளங்க வேண்டும் என்றார். நான் இருக்கும் நிலையில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனால் என்னுடைய இதயத்தில் தெரிகின்றது நாளைக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டுவிடுமோ என்று பயம் இருக்கின்றது. எல்லோருக்கும் இருக்கிறது. எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் ஆயிரம் கோடிகளை வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, இன்னமும் வேண்டும் இந்த பணம் என்னை வாழ வைக்கும் என்று யார் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு போகாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பொருள்களையுமே சொந்தப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, செலவு செய்யும் பொழுது குறைந்துவிடுமோ என்று பயப்படுவார்கள். அது நஷ்டமாக ஆக்கிவிடுமோ என்று பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு செலவு செய்வதற்கு தயங்குவார்கள். யாருக்கு செலவு செய்வதில் தாராளமாக இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக வாழ்நாள் முழுமைக்கும் பாதுகாக்கப்பட்டவர்கள். யார் கஞ்சத்தனத்தை மேற்கொள்கின்றார்களோ நிச்சயமாக இன்றே அவர்கள் நொடித்து போனவர்கள் தான். மனதின் சுகத்தை கொண்டு உடலின் சுகம் ஆரம்பமாகின்றது என்பதை அறியுங்கள். மனதின் சுகம் இல்லாமல் உடலின் சுகம் கிடையாது. மனதில் உண்மை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அழகான போக்கும் கிடையாது, வழிகளும் கிடையாது. ஒருவர் மற்றவரை வஞ்சித்து வாழக்கூடிய துச்சகரங்கள் தான் நம்மை சுற்றி சூழ்ந்து நிற்கும். இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் விலக வேண்டும். மனிதர்கள் மனிதத்தன்மையோடு வாழ்ந்தால் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். மனிதத்தன்மையை விட்டுவிட்டு கூட்டாக வாழும் பொழுது நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், நான் உங்களை தனித்தே படைத்தேன், நீங்கள் தனித்தே கைப்பற்றப்படுவீர்கள். குடும்பம் குடும்பமாக நான் படைக்கவில்லை, குடும்பத்தை நான் ஏற்படுத்தினேன், வம்சங்களையும் நான் ஏற்படுத்தினேன். ஒரு சோதனைக்காகத்தான். ஒவ்வொருவரும் மற்றவரை விட்டு தனித்தனியே பிரிய வேண்டும். ஒட்டுமொத்தமாக பிரிய முடியாது இந்த உலகத்தை விட்டு. நாங்கள் கூட்டாக வாழ்கின்றோம் என்று கூறுகின்றீர்கள். ஒருவர் மற்றவருக்கு பக்க பலமாக இருப்பீர்கள் என்று. நிச்சயமாக அவர்கள் தான் உங்களுடைய பகைவர்களாக இருப்பார்கள். அவர்களால் தான் உங்களுடைய வாழ்க்கையை முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கூட்டு வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் இறைவன் உங்களுக்காக ஒரு சோதனைக்காக ஏற்படுத்தியது. தனித்து நீங்கள் வாழுங்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியை முடிய தன் குணங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அவனைத் தவிர உங்களுடைய குணக்கேடுகளை நீக்கி நற்குணங்களின் பால் நேர்வழியின் பால் செலுத்துவது எவனும் இல்லை. நஷ்டமே இல்லாத வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். ஆனால் அது எப்படி என்று தெரியாத நிலையில் பணத்தை நான் எவ்வளவு அதிகமாக ஈட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பணம் ஈட்டிவிட்டால் போதும், நான் நஷ்டமில்லாத வாழ்க்கையில் வாழ்வேன். எந்த மனிதனுக்கும் வறுமை இருக்கின்றது. எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி உணவு உட்கொள்ள முடியாத நிலை, எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி தங்களால் தங்களுடைய உடலை அசைக்கக்கூட முடியாத நிலை, எங்கும் போக முடியாது. வாகனங்களின் மிக சிறந்த வாகனம் கால் தான். அந்த கால் மூட்டு வழியால் கஷ்டப்படுபவர்கள் எத்தனை பேர். ஆனாலும் சொகுசான வாகனங்களில் போவதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாகனங்களில் ஏறுவதற்கு கால் வேண்டும், காலிலே தூக்கி வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இது! இறைவன் கொடுத்த கால்களுக்கு நிகராக, இந்த உடலுக்கு நிகராக உங்களுடைய வாகனங்கள் எந்த அளவுக்கு என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் கார் வாங்குறேன்னா, சொகுசான கார் வாங்குறேன், அதை வேகமாக போவீங்களா மெதுவாக போவீங்களா, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம், 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், பகட்டு வெளியில் பகட்டு, வெளியில் வந்தால் 40 கிலோமீட்டர் போக முடியாது. எந்த காரம் தான் ரோட்டில் தான் நிற்கணும். இதில் உங்களுக்கு பெருமை என்ன இருக்கிறது? அவ்வளோ சொகுசாக நீங்கள் கார் வாங்கிட்டீங்க, அந்த காரில் உட்காந்து மெதுவாக யாத்திரை போகிற அதே யாத்திரை போகலாமே, தேர் மாதிரி ஊற்றிட்டு போகலாமே, ஏன்னா காரில் உட்காந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அங்கே போய் இறக்கி விடு, இந்த கார் எனக்கு பிடிக்கல இறங்கணும்னு சொல்லிட்டு இறங்குறீங்களே, ஏன் இறங்குறீங்க? அந்த கார் வச்சுட்டு அவ்வளோ வேகமாக போகிறதுக்கு என்ன? சின்ன கார், கஷ்டமான கார், பரவாயில்ல சீக்கிரம் போய் இறங்கிட்டு அவங்க உடம்புலாம் வலிக்கும். நீங்கள் நோகாத காரில் போயிட்டு போகிறீங்க, அவ்வளோ சொகுசாக போகிறீங்க, ஏன் அவ்வளோ வேகமாக போய் இறங்கணும்? அந்த கார் பிடிக்கல இல்லை, உட்கார பிடிக்கல இல்லை, ஏன் அதை விரும்ப முடியல, ஏன் அதை நீங்கள் நம்ப உங்களால் வந்து குணம் அறிய முடியல? 4 டயர், 1 சேர்ஸ், 2 சேர் இருந்தால் பத்தாத கார் போகிறதுக்கு. ஊருக்கு காட்டுறதுக்காக வேண்டி வீணான பகட்டை கொண்டு ஏன் வாழ்கின்றோம்? எதற்காக உங்களுக்கு ஒரு பிரயாணம் தேவைப்படுகின்றது? பிரயாணம் அலுப்பை கொடுக்கக்கூடியது. ஃப்ளைட்டில் போனால் கூட 1.5 மணி நேரம் ஆகும், நீங்கள் ட்ரெயினில் போனால் 1 நாள் கூட போகும், அதை பற்றி குழப்ப மாட்டீங்க. 1 மணி நேரத்தில் போகிறது வந்து உடனே லேட்டாக போகிறாங்க, டிலே பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. பிரயாணம் யாருக்குமே பிடிக்காது, நம்பிக்கை கொள்ளுங்கள். பிரயாணத்தின் மூலம் எனக்கு ஒரு பகட்டு இருக்கின்றது, எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது என்று எண்ணாதீர்கள். நிச்சயமாக பிரயாணம் என்பது ஒரு நாடோடியின் வாழ்க்கை. உங்களுக்கு வீடு பிடிக்குமா ரோடு பிடிக்குமான்னு கேட்டால் எது பிடிக்கும் உங்களுக்கு? வீடு பிடிக்கும். அப்புறம் ஏன் ரோட்டில் அடையிறது விரும்புறீங்க? ரோட்டில் தான் வாழ்க்கை இருக்குன்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? வீட்டில் வாழ்க்கை இருக்கின்றது, நம்ப வேண்டும். உங்களை தேடி வர வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை, நீங்கள் தேடி போகக்கூடாது. உங்களுக்கு தேடி உங்களுடைய உயிரோட்டம், உங்களுடைய காற்றும் தண்ணீரும் வரும்போது உணவு மட்டும் உங்களை தேடி வராதா, எப்படி நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள்? காற்றிலிருந்து தான் தண்ணீர், அதற்கு முன்பாக சூழ்கொண்ட மேகங்கள் உங்களுக்காக நச்சீதியாக குளிர்ந்த காற்றை அனுப்புகின்றது. ஒவ்வொன்றையும் இறைவன் தீர்மானிக்கின்றன, நீங்களா? உணவு மட்டும் நான் தான் போய் வாங்க வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களே, ஏன் அப்படி? உங்கள் தேர்தல் வாக்குறுதிகளும் சில பேர் கூறுகின்றார்கள், உணவை நான் வீட்டுக் கொண்டு வந்து தருகின்றேன், ரேஷன் கொள்கின்றேன், ரேஷன் கொண்டு வந்து தரேன்னு சொல்கிறாங்க. அது விரும்புறதில்லை. ஏன் விலைவாசிகள் குறையும் பொழுது இன்னும் அதிகரித்துக்கொண்டிருந்த மகசூல்கள் அதிகரித்துக்கொண்டு விளைச்சல்கள் அதிகரித்துக்கொண்டிருந்தேன், ஏன் கேட்கவில்லை? நீங்கள் போகும் இடமெல்லாம் ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு உணவு வகைகளும் தெருவில் ரோடுகளில் கிடக்குமே, எதற்காக மற்றவர்களுக்கு உழைக்கணும்? உழைப்பே உயர்வுன்னு சொல்கிறீங்களே, 58 வயசுக்கு அப்புறமா 25 வயசில் நான் வந்து உழைப்பு ஆரம்பித்து வேலையை ஆரம்பித்து 58 வயசு ஆகும்போது அந்த உயர்வுக்கு இன்னும் உயர்வான பந்தஸ் கொடுக்கணுமா, நீ தேவைன்னு தடி பண்ணணுமா ரிட்டைர்மெண்ட் கொடுத்து? முன்னுக்கு பின் முரணாக வாடக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையினுடைய அமைப்புகளை பாருங்கள். குணக்கேடுகளின் காரணமாக நிகழக்கூடிய இந்த கேடுகளில் நாம் விலக வேண்டும். இறைவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், ஒவ்வொரு அணுவின் அசையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களை நான் தனித்தனியாக படைத்திருக்கின்றேன், தனித்தனியே நீங்கள் என்னிடம் திரும்புவீர்கள். வாழ்க்கையில் மட்டும் நான் தனித்து உங்களை வாழ வைக்க மாட்டேன் என்று எண்ணுகின்றீர்களே, எதிரொலி அடிப்படையை கொண்டு கூட்டாக வாழ வேண்டும், 4 பேர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். ஒருத்தனை தேவை அவ்வளவு பேரும் வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். இப்பொழுதுதான் இறைவன் கூறுகின்றான், 4:11, அந்த நிலை வரும் பொழுது நானும் அவனும் தனியே இருக்கின்றோம். அவன் என்னிடம் தனித்தே வருவான், கூட்டாக வர முடியாது. இவர்களைப் போன்றவர்கள் கஷ்டப்படவில்லை, அடைத்தாலும் வரமாட்டார்கள், அவர்கள் இன்று சுகமாக இருக்கின்றார்கள். உங்களுடைய கேடுகளுக்கும் உங்களுடைய கஷ்டங்களுக்கும் நீங்கள் என்னிடம் திரும்ப வேண்டும் தனியாக, அந்த நாள் எனக்கும் உங்களுக்கும் கணக்கு தீர்க்கப்படும். உங்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்க மாட்டார்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய தொடர்புகள் யாரும் மறந்துவிடும். அந்த நாளில் நானும் நீங்களும் தனித்திருப்பீர்கள். அந்த நாளை இன்று அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாள் வருகையை என்று நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். தனித்தனியே முறையே உங்களுடைய வாழ்க்கை முடியும். அப்படி என்றால் நீங்கள் அந்த வாழ்க்கை முடியும் பொழுது வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். யாரும் உங்களுக்கு வாழ்க்கையை தர முடியாது, உயிரோட்டத்தை தர முடியாது. அந்த நாள் உங்களுக்கும் எனக்கும் இடையே கணக்கு தீர்க்கப்படும் நாள். நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும். அத்தியாயம் 24 வசனம் 11, என்னையும் நான் தனித்தே படைத்தவனையும் வெற்றிவிடும். யாரும் யாருக்காகவும் பகிர்ந்து பேச முடியாது. எவ்வளவுதான் நீங்கள் இறைவனுடைய பாதையில் அமோகமாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய தூதர்களாகவே இருந்தாலும் சரி, யாருக்கு விதி நிர்ணயிக்கப்பட்டுவிட்டதோ அந்த நேரம் வரும்பொழுது எவரும் எவருக்காகவும் பரிந்து பேச சக்தி பெற மாட்டார்கள். அவனுக்கும் அவனுடைய படைப்பாக இதுவரையில் இறைவன் தேவையில்லை என்றும் தன்னையே அவனுக்கு பதிலாக ஆக்கிக் கொண்டு தன் முயற்சிதான் முக்கியம் என்றும் யார் எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அவருடைய முயற்சிகள் அனைத்தும் பயனற்று போக இறைவனை என்று திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் உணர்வடைவார்கள். அந்த உணர்வின் போது அவருக்கு எந்த பயனும் இல்லை, கணக்கு தீர்க்கப்படும். நாம் பயபக்தியுடையவர்களாக வாழ வேண்டும் என்றால் அந்த நாளில் நாம் வேறு ஒரு உலகத்திற்காக நாம் தயாராகின்றோம், தயார்படுத்தப்பட்டு விட்டோம். நமக்காக தயாரிப்புகள் ரெடியாகிவிட்டன. நன்மைகளுக்கு நன்மையும் தீமைகளுக்கு தீமையும், சொர்க்கமும் நரகமும். நாம் இறந்த பிறகு நமக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லை என்று எண்ண வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உடலை போன்றுதான் அந்த இந்த உடல் இல்லை. கனவு உங்களுக்கு ஒரு அழகான உதாரணமாக இருக்க வேண்டும். வேறு ஒரு உடல், இதே உடலோடு தான் வேறு ஒரு அமைப்பில், பார்க்க முடியாத அமைப்பில் எங்கோ நான் இருக்கின்றேன். ஆனால் பார்ப்பவர்களுக்கு படுக்கையில் என்னுடைய உடல் இருக்கிறது. இந்த உடல் அடியும் மரணத்தின் போது. தூக்கம் ஒரு மரணத்தினுடைய அடையாளம். அங்கு நிகழக்கூடிய கனவுகள் உங்களுடைய அடுத்த வாழ்க்கைக்கான அடையாளம். வீணுக்காக கனவுகள் ஏற்படவில்லை. கனவுகள் எந்த அளவுக்கு பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்கின்றதோ அதனை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அது உங்களுடைய பிற்கால வாழ்க்கையை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அவங்க இந்த உலகத்தில் நடந்துருமோ பயப்படுறாங்க, அப்படி கிடையாது. எந்த வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கின்றதோ அது கனவாக அமைக்கப்படுகின்றது. உங்களுடைய குணக்கெதிரின் காரணமாக நீங்கள் இப்பொழுது மரணமடைந்தால் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்று. இதே உடல் தான், ஆனால் இது போன்றது, இதுவே அல்ல. இரவின் தூக்கமும் கனவின் சாட்சியமும் மிக மிக உயர்வான இறைவனிடமிருந்துள்ள கற்பனைகள் அல்ல, சத்தியமாக காட்டப்படுவது. உங்களுடைய அறிவை கொண்டும் உங்களுடைய விஞ்ஞானத்தினுடைய மேன்மையை கொண்டும் கனவு எப்படி ஏற்படுகிறது என்பதை கேளுங்கள், உணருவார்கள். அதற்கான விளக்கம் கேளுங்கள், இன்னும் உணர்வுகள் ஜாஸ்தியாக இருக்கும். இறந்த பின்னர் நான் தூக்கத்தில் இறக்கின்றேன், இறுதியாகவும் இறப்பேன். இறுதியான தூக்கம், உறங்குகின்றார் என்றும் எழுதி வைப்போம் கல்லறையில். அந்த உறக்கத்தை நிகழ்வது என்ன? என்னுடைய உடல் பிரிந்துவிட்டது, இனி என்னுடைய அடுத்த உடல் ஆரம்பமாகின்றது. அதற்கு அடிவில்லை, மறைவான உடல். அந்த கனவுலகத்தில் நான் செல்லும்போது என்னுடைய இறுதியான உறக்கத்தின் போது நான் அங்கு என்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றேன். நான் விரும்பியோ விரும்பாமலோ என் நன்மைகளுக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் நான் அனுபவித்து ஆக வேண்டும். அங்கு அழிவில்லை. நிரந்தரமான வாழ்க்கைக்கு போகின்றோம். இங்கு குணநலன்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் வரையில், முகராசியோடும் கைராசிகளோடும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் மேற்கொள்ளாத வரையில், பணம் என்னை தேடி வராத வரையில், நான் பணத்தை தேடி போகும் வரையில் கெட்ட வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்று அறிய வேண்டும். வீட்டில் வாழாத வரையில் ரோடுகளில் தான் என்னுடைய குடும்பமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. என் கணவரும் வேலைக்கு போய்விட்டார், நானும் வேலைக்கு போய் வேண்டும். என்னுடைய பிள்ளையையும் கிரஷ்டில் சேர்த்துட்டேன். த ஹோல் ஃபேமிலி இஸ் கிரஷ்ட். இந்த ஒரு கெட்ட வாழ்க்கையை இதுதான் வாழ்க்கை என்று ஆடம்பரமாக எடுத்துக்கொண்டு அதற்கு எவ்வளோ பணம் செலவழிக்க முடியுமோ அந்த பணம் செலவழித்து நான் என் குழந்தையை கொண்டு போய் வேற ஒரு இடத்த விட்டுட்டேன். அவங்க வளர்த்துருப்பாங்க. அப்போ எதுக்கு உங்களுக்கு குழந்தை? எதுக்கு உங்களுக்கு வீடு? ரோட்டில் அடையிறதுக்காக நீங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த பிறகு வீடு எதுக்கு? அந்த அதுக்கப்புறமா சம்பாதிச்சதுக்கு அப்புறமும் கேளிக்கை கூடங்களுக்கு போனதை தவிர வீடுகளுக்கு வருவதில்லை. காசு ஜாஸ்தியாக இருந்தால் டான்ஸு, பப்பு, பாரு, ட்ரிங்க்ஸு, சீட்டு, சூதாட்டம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரது எதுக்காக? வீடு, வீடுகளில் வாழ்வதை பிரியப்படுங்கள். பெரிய அளவில் உங்களை யோசிக்க சொல்லலை. வீடுகளில் வாழ்வதை பிரியப்படுங்கள், அது இறைவன் கொடுத்த வாக்கு. வீடுகளில் தான் எங்களுடைய குடும்பம் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். இறைவன் உங்களுக்காக வழிவகுப்பான். வீடுகளுக்கு தேடி வரும் உங்களுடைய உணவு. உங்களுடைய அகத்தினுடைய ஆற்றல் அப்படி இறைவனை நம்பியதன் காரணமாக, படைப்பாளனுக்கு நன்றியோடு இருந்ததன் காரணமாக, கருவறையிலிருந்து உருவாக்கப்பட்ட நான், அதற்கு முன்பாக எங்கோ ஒரு தாயினுடைய ஒரு சினைப்பையிலிருந்து, வெற்றுப்பையிலிருந்து நான் ஒரு கருவாக, ஒரு கருவின் ஒரு பகுதியாகவும், ஆணின் விதைப்பையிலிருந்து, வெற்றுப்பையிலிருந்து ஒரு அணுவின் பகுதியாகவும் நான் படைக்கப்பட்டு இணைத்தானே அந்த இறைவனுக்கு எல்லா புகழும் என்று. உங்களுக்கு மனதையும் கொடுத்தான், மனதின் ஆற்றலையும் கொடுத்தான், நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய சக்தியையும் கொடுத்தான். இதில் எது சிறந்தது என்பதை அறிவித்தான். நன்மை சிறந்தது என்பதை, நன்மையை நீங்கள் விரும்புங்கள், அந்த பாதை உங்களுக்காக விளங்கும். ஒருத்தர் கேட்கறது கெட்டதா நல்லதான் தெரியறதுக்கு முன்னாடி இங்கே நன்மை விரும்புனா அங்கே தெரியும் நல்லதா கெட்டதான் சொல்லிட்டு. யார்கிட்ட பழகலாம், யார்கிட்ட பழகக்கூடாது, யார் பேச்சு நம்பலாம், யார் பேச்சு நம்பக்கூடாது, யாரை உறுதியாக நம்ப முடியும், யாரை நம்ப முடியாது என்பதை தெளிவாக இறைவன் அறிவிக்கின்றான். அவன் உங்களுக்கு வழிகாட்டுவனாக இருக்கின்றான். நீங்கள் நன்மையை விரும்புகிறானால், நன்மையின் பாதையில் நீங்கள் உங்களுடைய சிரத்தையே நீங்கள் மேற்கொள்வீர்களானால், நீங்கள் உண்மையானவர்களா என்பதை உங்களுக்கே சோதிக்கும் பொருட்டு உங்களுக்கு பரீட்சையை கொண்டு, நன்மையும் தீமையை கொண்டு உங்களுக்கு பரீட்சையை கொடுக்கின்றான். நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாளர்கள் என்று. உங்களுக்கு நன்மை ஏற்படுகிறது என்றால் அந்த நன்மை நிரந்தரமான நன்மை அல்ல, ஒரு சோதனைக்காகத்தான். இதை நீங்கள் விரும்புங்கள், நல்ல குணத்திற்கு நன்மைகள் என்பதை நீங்கள் அடையாளம் காணுங்கள். அதுவரையில் உங்களை சோதிப்பேன். உங்களுக்கு கேடுகள் நிகழ்கின்றன நன்மையை தொடர்ந்து. இதற்கு காரணம் நன்மைகளை கொடுக்க உங்களுடைய குணம் மாறியது, பெருமை கொண்டது. இறைவனே அனைத்து பெருந்தன்மைக்கும் அனைத்து புகழுக்கும் காரணம் என்பதை நீங்கள் அறிய தவறுகின்றீர்கள். இப்பொழுது உங்களுடைய குணம் மாறுகின்றது. நானே இறைவனாக இருக்கப் போகின்றேன் என்று, நானும் இறைவன் தான் என்ற அடிப்படையில் என்னுடைய முயற்சி தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்தது. விடாமுயற்சி இந்த நிலையை கொடுத்தது. கடுமையான உழைப்பு இந்த நிலையை கொடுத்தது. இரவையும் பகலாக ஆக்கி கொண்டு நான் கண்விழித்து என்னுடைய முயற்சி மேற்கொண்டேன். அதன் காரணமாக இந்த பண்ண கொடுத்தது என்று தன்னையே புகழ்பவனாகவும், பிறரையும் தன்னை புகழச் சொல்வதற்காக அவன் பலவிதமான சூழ்நிலைகளையும் உருவாக்குகின்றான். பார்ட்டியை வைக்கிறது, வைபவங்கள் வைக்கிறது, தன்னை பாராட்டுவதற்காக விழாக்களை ஏற்படுத்துவது, இவ்வளவுமே அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒவ்வொரு புகழ்ச்சியும் தான் தன்னை பற்றி பேசும்பொழுதும், பிறர் பேசும்பொழுதும் மகிழ்ச்சி அடைவதும் உங்களுடைய இறைவனை உங்களை விட்டு விளக்கிக் கொண்டிருக்கின்றது என்று அறிய வேண்டும். மிக கேடான ஒரு வாழ்க்கைக்காக இவர்கள் தயாராக கொண்டிருக்கின்றார் என்பதை அறிய வேண்டும். உள்ளட்சம் கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் உங்களை பற்றி புகழ்வார்கள் என்றால் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய எண்ணம் இறைவன் ஒருவனுக்கே அனைத்து புகழும் என்ற அந்த எண்ணத்தோடு இனி எனக்கும் ஒரு புகழ்ச்சி பெருமை வேண்டுமா என்ற அந்த கேள்வியை நீங்கள் உங்கள் மனதில் வையுங்கள். கூடவே கூடாது, ஆகாது. தரித்திரத்திற்கான ஒரு சூழ்நிலையை நாம் நம் மனதில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது எனக்கு பெருமை வேண்டும், நான்கு பேர் என்னை புகழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அப்பொழுது இனி உங்களுடைய வாழ்க்கை இறைவனோடு மட்டும் தனித்திருங்கள். தனித்தே உங்களை படைத்தான். ஒரு அணுவிலிருந்து அந்த அணுவுக்கு முன்பாக வெற்றுப்பெயல்ல சக்தியாக இருந்தீர்கள். அந்த சக்தி உள்ளத்தின் சக்தி, அந்த உள்ளத்தில் இறைவனுடைய சக்தி. அங்கிருந்து அவன் மனதில் கல்விக்கின்றான், இது தவறு, இது சரி என்று. தனித்தே அறிவிக்கின்றான், யாரும் அறிவிக்கவில்லை. ஒருவருக்கு நான் தவறு செய்கிறேன் என்று தோன்றும் பொழுது அந்த தோற்றத்தை கொண்டு வந்தவன் இறைவன் தான். உங்களுடைய குணங்களை அவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு எண்ணத்திலும் இது சரியா தப்பா, உண்மைதானா இது நீங்கள் செய்வது, நியாயம்தானா என்ற கேள்வியை கேட்காமல், நாம் அதை புறக்கணிக்காமல் ஒரு தவறை செய்வதில்லை. இனி இறைவனிடம் பிரார்த்தனை ஒரு கேடா என்பதுதான். என்ன உங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, பயபக்தி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக சிந்தனையினுடைய மேன்மை இருக்கின்றது. தான் சிந்தனை அறிவிக்கின்றான், கேள்வியை கேட்கச் சொல்லி பிறகு அதற்கான பதிலை இருக்கின்றான். ஒவ்வொருவரும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் வாழக்கூடிய வாழ்க்கையை பாருங்கள். நான் சம்பாதித்த பணம் இறைவனுக்கு பொருத்தமான வகையில் சம்பாதித்தேனா என்பதுதான். உங்களுக்கு உழைப்பு பிடிக்குமா, ஓய்வு பிடிக்குமா? இறைவன் கூறுகின்றான், ஓய்வில் வாழுங்கள். ஓய்ந்து போன வாழ்க்கையில் வாழ வேண்டாம். ஆனால் உழைப்புதான் சிகரம் என்பதையும் நீங்கள் உங்களுடைய புகழாரத்திற்கு ஆக்கிக் கொள்கின்றீர்கள். உண்மைதானே? இங்கு நாம் பாதையை மாறுகின்றோம். சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும், இல்லை கஷ்டமான வாழ்க்கை தான் நல்லது. கஷ்டப்பட்டு தான் வாழணும், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும், அது ஒரு பெருமை. உங்களுக்கு ஒரு உடல் கஷ்டம் வந்துவிட்டால் ஓய்வு வேண்டுமா அல்லது இன்னும் கஷ்டப்பட வேண்டுமா? உடல் கஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் ஓய்வு வேண்டுமா இல்லையா? ஓய்வு பிரதானமா அல்லது உங்களுடைய உழைப்பு பிரதானமா? வரம்பு மீறும் பொழுது கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. வரம்பு மீறி உழைக்கும் பொழுது உங்களுடைய உள்ளமும் உடலும் நலிவடைகின்றன, சோர்ந்து போகின்றன. இயந்திரத்தனமான வாழ்க்கையாக இருக்கின்றது, வெறுப்பாக இருக்கின்றது. எப்பொழுது வாழ்க்கை முடியும், எப்பொழுது ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. உழைப்பு ஒரு கேடு. மனதின் சுகமும் உடலின் அமைதியும் நிம்மதியும் பெருவாழ்க்கைக்கான ஆரம்பம். எது வேணும்? உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி போனது தான் மிச்சம் சொல்லக்கூடிய இந்த அரற்றல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதும் உடல் உழைப்பை நாம் நம்புகின்றோம். காரணம், உடலில் தீமிட்டு இருக்குது, வயசு குறைவு, அதிகமாக உழைக்க வேண்டும் என்று ஒரு நேரம் வரும், உங்களால் உழைக்க முடியாது. அவிதமாயின் எந்த அடிப்படையை கொண்டு உழைப்பு மேன்மை என்ற இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்? ஒரு பட்டிமன்றம் வைக்கட்டும், உழைப்புக்கும் ஓய்வுக்கும் அவருடைய சத்தம், அவருடைய பெருமை, அவருடைய பெருமைக்கான அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே இறைவனுக்கு பிடிக்காதவை. ஒரு நேரம் வரும், அன்று ஓய்வு வேண்டும் என்று விரும்புவீர்கள், அன்று ஓய்வு இல்லை. இரவு பகலாக உழைத்தீர்கள், அந்த நேரம் வரும், தூக்கம் இல்லை, தூக்கத்தை விரும்புவீர்கள், அந்த நாள் தூக்கம் இல்லை. இன்று நான் பட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கஷ்டமும், நாள்பட்ட நோய்களும் என்னுடைய குணக்கேடுகளின் வாயிலாக நிகழ்ந்தவை. உலக மக்களின் போக்குகளை நம்பி வாழ்ந்ததன் காரணமாக, இறைவனை கைவிட்டதன் காரணமாக. தனித்தே உங்களை படைத்தான், தனித்தே உங்களை கைப்பற்றுவான். வாழ்க்கையின் தனித்தே அவனிடம்தான் இருக்கின்றதை தவிர உங்களுடைய கூட்டு வாழ்க்கையில் இல்லை. அடுத்த மனிதன் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை கொண்ட அந்த நிமிடமே அந்த நொடிப்பொழுதே இறைவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு. உங்களுக்கு இறைவன் முக்கியமா, உங்களுடைய கூட்டாளிகள் முக்கியமா, உங்களுடைய குடும்பம் முக்கியமா என்று கேட்கும்பொழுது, என் குடும்பத்தை அமைத்தவன் அவன் தான், அவனைத் தவிர எனக்கு யார் என்ற கேள்வி அர்த்தது வர வேண்டும். இந்த கேள்வி விரசமாக இருக்கிறதே என்பதை நான் பார்க்க வேண்டும். உங்களுடைய கூட்டாளிகள் முக்கியமா என்று கேட்கும்பொழுது, இல்லை, அவர்களுடைய வாழ்க்கை வேறு, என்னுடைய வாழ்க்கை வேறு. பணம் என்று வரும்பொழுது, வியாபாரம் என்று வரும்பொழுது, நட்பு வேறு, வியாபாரம் வேறு என்று கூறுவார்கள். ஜாலிக்காக நட்பு, உங்களை வாழ்க்கைக்காக நட்பு கிடையாது. நீங்களும் பணத்தோடு வாங்க, நானும் பணத்தோடு வர, ரெண்டு பேரும் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். மற்றபடி என்னுடைய பணத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் எவ்வளவுதான் அதிகபட்சமாக பொருள்கொண்டிருந்தாலும் சரி, அதனை மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை பொறுத்தவரை பணத்தை கொண்டு நீங்கள் வாழ முடியாது, குணத்தை கொண்டு வாடுங்கள். அந்த குணநலன்களில் உங்களுக்கு அவனுடைய ஆற்றல் பெருகும், இயற்கையின் ஆற்றல் பெருகும். உங்களுடைய ஆற்றல் அல்ல, இயற்கையின் ஆற்றல் பெருகும், மண் வளம் பெறும். ஒவ்வொருவருக்கும் அவருக்கு தேவையான உணவுகள், பழ வகைகள், ஒவ்வொன்றும் மாமிசங்கள், பட்சிகள், இன்னும் தாவர வகைகள், கொடி வகைகள், என்னென்ன இருக்கின்றது அவ்வளவு உங்களுக்காக, தானிய வகைகள் உட்பட, பயிர் வகைகள் உட்பட அவ்வளவு உங்களுக்காக இருக்கின்றது. இதில் எதனை நீங்கள் மறுப்பீர்கள்? இப்பொழுது அதை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பணத்தை சாப்பிட்டு வாழல, பணத்தை கொடுத்தா இது கிடைக்குதுன்னு சொன்னா பணம் இல்லாட்டாலும் இருக்குதுன்னு செய்தாங்க. யார் பணத்தை நடுவில் கொண்டு வந்தது? குணக்கேடுகள். ரோட்ல வாழ பிரியப்பட்டனே, அதுக்காக ரோட்ல போறதுக்கு பிரியப்பட்ட காரணமே என்னுடைய பகட்டை காட்டணும், என்னுடைய அழகை காட்டணும், என்னுடைய ஆடம்பரத்தை காட்டணும், என்னுடைய அலங்காரத்தை காட்டணும், இதுக்காகத்தான் ரோட்டுக்கு வர்றோம். அதுக்காக பணம் தேவைப்படுது. நம்முடைய குணங்கள் மாறியது. அடக்கத்தோடும் பணிவோடும் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மனிதர்களுக்கு நன்மைகளை நாம் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த தூய்மையான எண்ணத்தை கொண்டு வாடும்பொழுதெல்லாம் உங்கள் வீடுகளிலும் உங்களுடைய தோட்டங்களிலும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தோட்டங்கள் வேண்டும். அப்படிப்பட்ட தோட்டங்கள் இல்லாமல் வீட்டுக்கு வீடு சாக்கடை தான் இருக்கும். ஒருவருடைய உடலோடு ஒட்டி கொண்டு ஒருவர் இருந்தால் பிடிக்குமா? பிடிக்காது. வீட்டோடு வீட்டு ஒட்டி கொண்டு அதை சண்டை போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, அடுத்த வீடு கட்டணும், அடுத்த வீடு கட்டணும், ஒரு சீஞ்சு கூட என்ன விடலாமல். எந்த அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுருக்கப்பட்டு விட்டோம் என்பதை பாருங்கள். உங்களுக்கு விசாலமான வாழ்க்கையை அமைத்திருக்கின்றான், அவனை மட்டும் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய குணங்களின் எல்லைகளை விட்டும் தாண்டிவிட வேண்டாம். நற்குணங்களில் வாடுங்கள். குணம் என்றால் நற்குணம் தான். கேடுகளில் வாழ்ந்துவிட வேண்டாம். உங்களுடைய மனித வாழ்க்கை கூட்டாக சேரும் பொழுது கெட்ட வாழ்க்கை. ஒவ்வொருவரும் இறை பயத்தோடு அவன் எனக்கு அனுமதித்தால் தவிர எனக்கு எந்த வாழ்க்கையும் இல்லை, எவ்வளவுதான் மக்கள் தொகை இருந்தாலும் சரி இது கிடையாது என்ற உண்மையை யார் உணர்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த அழகான வாழ்க்கை நிச்சயமாக இன்று அனுமதிக்கப்பட்டதாக ஆகிறது. இப்பொழுது இந்த நிமிடம் எங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, இவ்வளவே நான் காப்பாற்ற போறேன். உங்களை நீங்கள் முதலில் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களை இருக்கக்கூடிய குணக்கேடுகளை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களை இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கிக் கொள்ளுங்கள். மனதில் இருக்கக்கூடிய நாளை விஷயமா இருக்கக்கூடிய பயத்தை நீக்கிக் கொள்ளுங்கள். பின்பு நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும், இறைவன் யார் என்பது உங்களுக்கு தெரியும். நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவன் எனக்கு அனுமதித்தால் தவிர வாழ்க்கை இல்லை என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவன் எனக்கு சுகம் அளிக்க வேண்டும். சுகக்கேடுகள் குணத்தின் கேடுகள் இருந்தாலும் ஆகின்றது. குணத்தை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், சுகமங்கள் உங்களுக்காக உண்டு. பிபி இருக்குது, பிபி இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, இந்த பிபி என்ன காரணமான சமைதி இல்லைங்கிறதுக்காக தானே? இருதயமே கெட்டுப்போகுது, மனசு அமைதி இல்லைங்கிறது ஒரே காரணம் தானே, வேற என்ன? அதுக்கு காம்போஸ்ட் மாத்திரை சாப்பிட்டு மனசு அமைதியாக இருக்குது. புத்தி கெட்டு போய் கிடக்கும்போது மனசு அமைதியாக இருக்கும். நல்ல புத்தி இருந்தாலும் என்ன நடக்கும் தெரியும். அந்த என்ன நடக்குதுன்னு தெரியும் போது இதை நாம் குணம் சீர்த்த முடியாது. என் இறைவனை தேவையில் எனக்கு அமைதி கொடுக்க முடியாது. மனசுக்கு அமைதி கொடுக்கிறவன் அவனை தவிர யார் இருக்க முடியும்? அந்த மனசுக்கு மனிதர்கள் அமைதி கொடுப்பார்களா? மனிதர்களால் தான் அமைதி கெட்டது. அதுவும் டாக்டர்களை நம்பி போகிறோமே, எவ்வளோ பெரிய கேடு. டாக்டர்கள் நோயாளிகளை விரும்புவார்களா, சுகமாக இருக்கவங்களை விரும்புவாங்களா? நோயாளிகளை பார்க்கறதுக்காக போவாங்களா, சுகமாக இருக்கவங்களை பார்க்கறதுக்கு போவாங்களா? சுகத்தோடு சுகத்தை அதிகரிப்பதற்காக எந்த மருத்துவரிடம் வழி இருக்கிறது? கர்ப்பம் தெரிச்ச நாள்லேருந்து டாக்டர்கிட்ட போகிறோம் சுகமான பிரசவத்துக்காக, அங்குதான் கேடுகள் தான் நிகழ்கின்றன. பின்னர் எப்படி சுகவீனம் ஏற்பட்டது? பிறந்த நாள் முதலாக, பிறப்பதற்கு முன்பாக கருவில் இருக்கும்போதே உங்களிடம் வந்தேன். எப்படி சுகவீனம் ஏற்பட்டது? இறைவனை கைவிட்டுவிட்டு யார் இங்கு வளர்த்து கொண்டிருக்கின்றானோ அவனை கைவிட்டுவிட்டு உணவும் தண்ணீரும் காற்றும் எதுவும் இல்லாமல் இங்கு வளர்த்து கொண்டிருக்கின்றானே, அந்த மேன்மையை விட்டுவிட்டு அவனுக்கு நன்றி செலுத்தி விட்டுவிட்டு மகத்தான அவனுக்கு இணையாக எந்த ஆற்றலும் எவனுக்கும் கிடையாது என்ற அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு இவர் காப்பாற்றுவார், இந்த பெண் காப்பாற்றுவார், இவர் மருத்துவச்சி, சிறப்பான மருத்துவச்சி காப்பாற்றும் என்று எண்ணுகின்றீர்களே. எப்படி, எந்த உண்மையை கொண்டு, எந்த அடிப்படையை கொண்டு கெட்ட குணங்களாக மாறிவிட்டனர்? பெருமையின் அடிப்படையை கொண்டு. நான் பெருமை கொண்டவனாக இல்லாவிட்டால் மற்றவர்களை நிச்சயமாக நான் பெருமைப்படுத்த மாட்டேன். நான் படிமுறையாக இருப்பேன் என்றால் பெருமை கொண்ட எவரையும் நான் விரும்ப மாட்டேன். இறைவன் ஒருவனை செய்வது அவன் என் மீது கருணையாளன், என்னை மன்னிப்பவன், என் மீது அன்புடையவன், அவனுக்கு நிகராக எவனும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது மனிதர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இறைவனை நீங்கள் நிராகரித்தீர்கள். காரணம், இறைவனையே கொண்டு போய் நான் மசூதிகளில் சர்ச்சுகளில் போட்டுவிட்டேன், இனி எனக்கு இங்கு இறைவன் இல்லை என்று ஆக்கிக் கொண்டேன். அதன் காரணமாக எனக்கு எந்த விதமான நன்மை கொடுத்தாலும் சரி, இதெல்லாம் சாத்தியமில்லை என்று எண்ணுவேன். எந்த அளவுக்கு இங்குதான் என் இறைவன் இருக்கிறான் என்பதை நம்புகின்றீர்களோ அந்த அளவுக்கு குண நலன்களை நீங்கள் உயர்ந்து வருவீர்கள். உங்களுடைய குணக்கேடுகள் உங்களை விட்டும் முற்றிலுமாக நீக்கப்படும். புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும். அதுவரையில் உங்களுக்கு நஷ்டங்கள் அதிகமாகும். காரணம், எந்த அளவுக்கு இறைவனை விட்டு விலகி இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நஷ்டங்கள் அதிகமாகும். நஷ்டங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் இருக்கின்றன. இந்த வாழ்க்கை வேண்டுமா உங்களுக்கு, அல்லது இவை அனைத்தும் நீக்கப்பட்ட வாழ்க்கை வேண்டுமா என்று உங்களிடம் கேட்கப்படுகிறது. உங்களுடைய கேள்வி இறைவன் கேட்கின்றான். இப்பொழுது பதில் என்ன? அல்லது உங்களுடைய உலக கூட்டங்கள் கூறுவது போன்று நஷ்டங்களில் தான் வாழ்க்கை இருக்கின்றது, கஷ்டங்களில் தான் வந்துதான் தீரும், வெறும் நன்மைகளில் மட்டும் வாழ முடியாது என்று நீங்கள் அவனுக்கு கூறுகின்றீர்கள். யாருக்கு? இறைவன். கஷ்டங்கள் நஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்க முடியும்? திமிரோடு இருக்கும் பொழுது. இன்று உடல் நலனும் வறுமையும் இல்லாத சூழ்நிலை வைத்திருக்கும் பொழுது சோதனை கொடுக்கப்படுகின்றன. நஷ்டங்கள் கஷ்டங்கள் வேண்டுமா வேண்டாமா? அது இல்லாத வாழ்க்கை வேண்டும், என்ன வழி? அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா வேதனைகளும் வரத்தான் செய்யும், எல்லா கஷ்டமும் வரத்தான் செய்யும் சொல்லிட்டு தத்துவம் பேசுவோம். ஆனால் உள்ளுக்கு என்ன இருக்குது, வர வேண்டாம் என்று இருக்கிறது. எனக்கு வழி தெரியலையேன்னு சொல்ல தெரியாது, எல்லாம் தெரியும். ஏன்னா இன்னைக்கு நான் பணம் தீமிரில் இருக்கிறேன், அதனால நான் பேசுவேன். அதிகார தீமிரில் இருக்கிறேன், அதனால பேசுவேன். உடல்நல குறைபாடுகள் இல்லை, அதனால நான் பேசுவேன். யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடம் பேசுவேன். எல்லாம் வரத்தான் செய்யும், தாங்கிக்கிறோம். அது உங்களுக்காக வர இருக்கின்றது. இப்பொழுதுதான் முதல் முறையாக உங்களுக்காக நிகழ இருக்கின்றது. அந்த நிகழ்வின் போது இது வேண்டும், இந்த கஷ்டங்கள் நீங்கிட்டே நன்றாக்குன்னு நினைப்பீங்களா? இந்த கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், அந்த வாழ்க்கையினுடைய பகுதி தான் இது, அப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீங்கள் உங்களை சமாதானப்படுத்திக் கொள்வீர்களா? அது திருப்தி அடைந்து விடுவீர்களா? நிச்சயமாக இல்லை, அது திருப்தி கொண்ட வாழ்க்கை கிடையாது. ஒரு சின்ன நகசத்தி வரட்டுமே, இங்கே ஒரு நில விரலில் ஒரு சின்ன நகசத்தி, இவ்வளோ உடம்பு நல்லா இருக்குது, இது எப்படா போகணும் தான் பார்த்துட்டு. ஆனால் குணக்கேடுகள் அவ்வளவு இருக்குது, இன்னும் வேணும் கேடுகள் வேண்டும், இன்னும் கேடுகள் வேண்டும். இறைவனை மறந்து விட்டு இது உடல் முழுமையிலும் உங்களை ஆக்கிரமிக்கும் பொழுது கஷ்டங்களும் நஷ்டங்களும் வேதனைகளும் தான் வாழ்க்கை அது இருக்கத்தான் செய்யும் என்று கூறிய நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னை திரும்புவதற்கு வழியில்லை என்பதையும் இறைவன் அறிவிக்கின்றான். யார் உள்ளத்தில் வாழ்கின்றீர்களோ அது இறை இல்லமாக இருக்கின்றது. உள்ளம் பெரும் கோவில் என்பதை அறிய வேண்டும். அதை விட்டுவிட்டு மனித கூட்டங்களை பின்பற்றி தனித்துவம் மிக்க மனிதர்களாக இருந்தால் இறைவனை உள்ளத்தில் நீங்கள் கொள்ளுங்கள். தனித்து வாழ்ந்தால் தவிர வாழ்க்கை இல்லை. கூட்டாக வாழும் வரையில் நாம் இறந்து விட்டோம். சத்தியத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு வேதனையும் உங்கள் வந்திருப்பதற்கு காரணம் மனிதர்களை நம்பியதுதான், கூட்டங்களை நம்பியதுதான். கூட்டமாக சேர்ந்து வழிபாடு வைத்தால் இன்னும் சிறப்பானது. இல்லை, தனித்து நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு நன்மையான. கூட்டங்களோடு கூட்டங்களாக சேர்ந்து வழிபாடுகள் செய்கின்றோம் என்ற அடிப்படையில் மூன்று கூட்டங்களும் சேர்ந்து வழிபாடு நடத்துகின்றன. ஏதாவது ஒரு நன்மை சமுதாயத்தில் வந்திருக்குமா? மாறாக ஒரு சமுதாயம் மற்ற சமுதாயத்தை எப்படி அடிக்கலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கோம். இதற்காகத்தான் கூட்டங்கள். யார் கூட்டம் பெரியது, யார் கூட்டம் சிறிது, கூட்டங்கள் அதிகமாக கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றொரு மீது படையெடுக்க வேண்டும். ஒருவர் மற்றொரு கூட்டத்தை அடிக்க வேண்டும். கூட்டங்களுக்கான இறுதியான முடிவு அழிவு. இங்கும் அங்கும் தனித்து வாழும் பொழுது நீங்கள் மறைவான வாழ்க்கையை வாழ்கின்றீர்கள். இறைவனால் உயர்த்தப்பட்டவர்கள் நீங்கள். இந்த வாழ்க்கைக்கு நிகராக எந்த வாழ்க்கையும் கிடையாது. உங்களுடைய ஒரே ஒரு பிரார்த்தனை என் இறைவனே என்னை தனித்து வாழவை, நீ மட்டும் எனக்கு போதும் என்ற அந்த பிரார்த்தனையை ஒவ்வொருவரும் மேற்கொள்ளுங்கள். இன்று இந்த நிலை உங்களுக்கு வேண்டுமென்றால் அங்கு உங்களுடைய தேவைகளுக்கு இறைவன் அறிவிக்கின்றான், சுகம் வேண்டும், சுகம் வேண்டும், சுகம் வேண்டும். ரோடுகளில் அடையக்கூடாது. நாய்களுக்கு ரோடு, உங்களுக்கு வீடு. இப்போ நிலைமை மாறிடுச்சு. நாய்க்கு வீடு, உங்களுக்கு ரோடு. எவ்வளவு அழகான வாழ்க்கை! எப்படிப்பட்ட வாழ்க்கை! கெட்ட குணத்தின் காரணமாக, கெட்ட மனித கூட்டங்களையும் நம்பியதன் காரணமாக. நாய்கள் முக்கியம், மனிதர்கள் முக்கியமில்லை. நாம் நாய்கள் சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாயை லவ் பண்ணு, மனுஷனை கொள்ளு, விரோதம் பாராட்டு. அவன் அந்த ஜாதி, அவன் இந்த மதம. இந்த கேடுகள் விலக வேண்டும் என்றால் நீங்கள் தனித்து இறைவனால் கைப்பற்றப்பட வேண்டும். தனித்து வாழ்விக்கப்பட வேண்டும் என்றால் இறைவனிடம் திரும்புங்கள். என்னை தனித்தவனாக வாழவை, தனித்தன்மையோடு வாழவை என்று. கூட்டு குடும்பங்களோ மக்களோ உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய குழந்தைகளோ உங்களை காப்பாற்றுவார்கள் என்று இன்று வரை நினைத்துக் கொண்டிருக்கூடிய அந்த வாழ்க்கை வேண்டாம். உங்கள் அனைவரையும் காப்பாற்றப்பான் இறைவன் ஒருவன் தான். அந்த எண்ணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று. அப்படி வாடும் பொழுது உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது என்றால் அந்த கஷ்டத்தை நீங்கள் வாடவில்லை, நீங்கள் மடிந்து விட்டீர்கள், இறந்து விட்டீர்கள். கஷ்டங்களோடு உள்ள வாழ்க்கை வாழ்க்கை இல்லை. கஷ்டங்கள் நீக்கப்பட்டு விட்ட பிறகுதான் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அது மட்டும்தான் உண்மையான வாழ்க்கை. மனதிலும் கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, அது சொர்க்க வாழ்க்கை. யாராவது ஒருவர் இருக்கிறோமா? அது வேண்டாமா? விரும்புங்கள். ஆகவே நாம் மரணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கவில்லை, பழகி போய்விட்டது. அதன் காரணமாக நாம் இரண்டையும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர துன்பங்கள் நீக்கப்பட்ட வாழ்க்கை இன்னும் நாம் நடையவில்லை. ஒவ்வொருவருக்கும் மரணம் நிச்சயமாக இருக்கின்றது. அந்த மரணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை போய் ஒரு வாழ்க்கையை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் டாக்டர்கிட்ட போனால் கோமாளம் ஆகிட்டாலும் நாங்கள் உயிர் கொடுத்துட்டுருக்கிறோம், இன்னும் வாழ்ந்துட்டு அர்த்தம். கோமாளம் போனதுக்கப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு அர்த்தம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? நாங்கள் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சாகரித்து இந்த நிலை கொண்டு வந்ததே நீ தான். அப்புறம் வாழ வைத்துக் கொண்டிருக்கணும்னா என்ன அர்த்தம்? எப்படிப்பட்ட ஒரு துர்ச்சகனமான சூழ்நிலை! டாக்டர்களை நம்முடைய மனதிலிருந்து நீக்க வேண்டும். அங்கு இறைவனை கொண்டு வாருங்கள். நற்கு நம்முடையவர்கள் மனிதர்களை நீக்குங்கள். அங்கு இறைவனுடைய உதவி நாடுங்கள். நீங்கள் நற்குணமுடையவர்கள். உன்னை தவிர கதியில்லை என்று ஆகுங்கள். மனிதர்கள் எவ்வளவு நெருக்கமாக வந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுக்கு உதவுங்கள். அவர்களிடமிருந்து உங்களுக்கு உதவி எதிர்பார்க்காதீர்கள். இன்று நம்முடைய துஷ்ட சகனங்கள் மாறுகின்றன. நம்முடைய உள்ளங்கள் தூய்மையடைகின்றன. இந்த தூய்மையின் காரணமாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் இறைவனுடைய பேருதவி இருக்கின்றது. வீடுகளில் வாழ வேண்டும். நாய்களைப் போன்று ரோடுகளில் வாழக்கூடாது. வீடுகளில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புங்கள். அலங்காரமாகவும் ஆடம்பரமாகவும் வெளியில் வருவதற்காக நீங்கள் விருப்பப்படாதீர்கள். உங்களுடைய பணிவையும் உங்களுடைய கனிவையும் இறைவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுங்கள். அன்பையும் பணிவையும் கனிவையும் கொடுங்கள். கெட்ட வார்த்தைகளையும் கெட்ட சூழ்நிலைகளையும் உங்களுக்கு புதிதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். டிவிகளிலோ நியூஸ்களிலோ பார்க்கும் பொழுது பொய்களையும் கேடுகளையும் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனம் அதை விருக்க வேண்டும், விலக வேண்டும். அங்கு கொலைகளையும் கொண்டைகளையும் பார்க்கும் பொழுது உங்கள் மனம் சஞ்சலப்பட வேண்டும். என் இதையொன்று உதவி வேண்டுமே என்று. அங்கு அந்த சமுதாயமே பாதுகாக்கப்படும். உங்கள் ஒருவரால் சமுதாயம் முழுமையும் பாதுகாக்கப்படும். உங்களில் ஒருவர் சுகமாக இருக்கும் பொழுது மழையும் பெய்யும். உங்களில் ஒருவர் நடந்து இருக்கும் பொழுது விளைச்சல்களும் பெருகும். அந்த ஒருவர் காரணமாக அகிலங்களில் நன்மைகள் தொடங்கும். நாம் இது இவ்வளோ பேர் இருக்கின்றோம், அவ்வளோ பேரும் விரும்பினால் எந்த அளவில் இந்த பூமி சொர்க்க பூமியாக மாறும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் நம்மோடு இருக்கின்றான். நம்முடைய இறைவனை நாம் விட்டு விடக்கூடாது. கோயில்களிலோ மசூதிகளிலோ சர்ச்சைகளிலோ நாம் கற்பனைகள் இருக்கின்றன, அங்கு கடவுள் இல்லை. இங்கு உள்ளத்தில் அதனை நீங்கள் தெய்வ இல்லமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அங்கு தங்குங்கள். சொர்க்க வாழ்க்கைக்காக வேண்டி அனைத்து நற்குணங்களும் உங்களுக்காக பொதிக்கப்படும். இறைவனுடைய அந்த அழகும் அந்த இணைப்பும் உங்களை ராசியான வாழ்க்கையில் வாழ வைக்கும். அந்த ராசியை வேண்டும், முகராசியும் வேண்டும், கைராசியும் வேண்டும். கொடுத்தால் விளங்க வேண்டும், வாங்கினாலும் விளங்க வேண்டும். முகத்தில் பார்வை அங்கு துவங்க வேண்டும். அந்த பார்வையில் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அந்த பார்வையில் அழகும் இருக்கின்றது. நோய்கள் நீங்க வேண்டும், வறுமையும் நீங்க வேண்டும். செழிப்பான வாழ்க்கையை இந்த மனதில் ஆரம்பியுங்கள். உங்களுக்கான அழகான வாழ்க்கை உங்களை தேடி வரும் வீடுகளுக்கு. யாருக்கும் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அந்த வேலைக்காக படிப்பை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை பாடாக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய குணத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துங்கள். இதை ஒருவன் தனித்து உங்களை வாழ்விக்க போதுமானவன்.